Nama Om Vishnu Padaya Krishna Prishtaya Bhutale Srimate Bhakti Vedanta Swami Iti Namine. Namaste Sarasvate Deve Gauravani Pracharne Nirvishesha Shunyavadi Paschatya Deshacharne. I'm going to read from Srimad Bhagavatam, Canto 10, Chapter 21, Text 5. 10:21:5. You can find it on your mobile or whatever.
Hare Krishna, ippozhudhu nama paaka pora slogam aanadhu Srimad Bhagavatam 10th skandam 21st adhyayam 5th slogam.
10:21:5. Om namo Bhagavate Vasudevaya. Om namo Bhagavate Vasudevaya. Om namo Bhagavate Vasudevaya. Om Ajnanatimirandhasya Gyananjana Shalakaya Chakshurun Militam Yena Tasmai Shri Gurave Namaha. Nama Shreshtam Anumapi Shachiputra Matra Swarupam Rupam Tasyagrajam Urupurim Maturim Goshtavartim Radha Kundam Girivaramaho Radhika Madhavasham Prapto Yasya Pratita Kripaya Shri Gurum Tam Natosmi Vandeham Shri Guru Shri Atah Padakamalam Shri Gurun Vaishnavamscha Shri Rupam Sagrajatam Sahagana Raghunatan Vitam Tam Sajivam Sadvaitam Savadhutam Parijana Sahitam Krishna Chaitanya Devam Shri Radha Krishna Padam Sahagana Lalita Shri Vishakan Vitamscha Guru Vaishnav Bhagavan Tine Smarone Hoy Bigna Binashan Anayashe Hoy Nijavan Chita Puran Hare Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare Hare. Did you all find that verse?
Ellarku and the slogan kedachida?
Who wants to offer a garland? Okay, you're going to do it? Do it, Sigram. Now it's time for Katha. Hare Krishna.
Hare Krishna. Camera photos, camera la photos and videos. Class mode, when Maharaj get permission, mangi eduthukalam. Adhe maari cell phone. Switch off pannina mudinja pannidunga illana koranjapatcham silently avadhu podunga.
So did you all find that verse 10:21:5?
Ungalku ellarkum andha 10:21:5 slogam kedachudungala?
We'll first do the shabda part. Baraha apidam nata vara vapuhu karnayoho Karnikaram Bibhrat Vasaha Kanaka Kapisham Vaijayantim Cha Malam Randran Venoho Venoho Adhara Sudhaya Apurayan Gopa Vrindahi Vrinda Aranyam Svapada Ramanam Pravishat Gita Kirtihi Bahapiram Natavaravapu Karneyo Karnikaram Barha piram natavaravapu karneyo karnikaram. Barha piram natavaravapu karneyo karnikaram. Bibhradvasa kanaka kapisham vaijayantim chamalam. Bibhradvasa kanaka kapisham vaijayantim chamalam. Randran venor adhara sudaya purayan gopa vrindair. Randran venor adhara sudaya purayan gopa vrindair. Vrindaranyam svapada ramanam pravishad gita kirtihi. Vrindaranyam svapada ramanam pravishad gita kirtihi. Any of the brahmacharis like to read it? It's written in the
Tamhabitam Nata
Nata Barhar Pidam first one.
Baraha Pidam Natavara Natavara Vapuham Karnayo Karnikaram.
Barha pidam natavaravapu karneyo karnikaram.
Vipra.
In the mic.
Vipra vasa. Vipra vasa. Vipra vasa. Kanakam. Vaijayantim. Chamalam.
Bradvasa kanaka kapisham vaijayantim chamalam.
Andram venor adara sudaya purayan gopa vrindair.
Randran venor sudaya purayan gopa vrindair.
Vrindaryam svapada rananam. Ramanam pravisad gita kirtihi.
Vrindaranyam svapada ramanam pravisad gita kirtihi. Anyone else?
Any of the brahmacharis
like to chant? Take the mic. Do they study in Tamil script or the Devanagari script? So you'd like to chant? Or otherwise someone else can chant? You want to chant? He already knows it, memorized it. Okay. Go ahead.
Barha pitam natavaravapu karnayo karnikaram.
Barha pitam natavaravapu karnayo karnikaram.
Bibhradvasaha kanaka kapisham vaijayantim chamalam. Randram venu radara sudaya purayan gopa vrindair. Vrindaranyam svapada ramanam pravishad gita krityai. Gita krityai.
Baraha.
Baraha.
A peacock feather.
மயிலிறகு.
ஆபீடம்,
ஆபீடம்
as the decoration of his head,
as the decoration of அவர் தலையில் அலங்காரமாக.
Actually, you just say in Tamil because okay. everyone knows Tamil except me. நடவர,
நடவர சிறந்த நாட்டியக்காரர்களுக்கு.
வபுஹு,
வபுஹு ஆன்மீக உடல்,
ஆன்மீக
உடல்,
உடல், உடல், ஆன்மீக உடல். கர்ணயோஹோ,
கர்ணயோஹோ காதுகளில்.
கர்ணிகாரம்,
கர்ணிகாரம் ஒரு விதமான நீல நிற தாமரை மலர்.
Although some commentators say it's yellow.
சிலர் இதை வந்து மஞ்சள் நிறம் அப்படின்னு சொல்லுவாங்க சில பாஷ்யக்காரர்கள்.
பிப்ரத்,
பிப்ர அணிந்து கொண்டு.
வாசஹா
துணிகள்.
வாச can have various meanings.
இந்த வாச அப்படிங்கற வார்த்தைக்கு நிறைய பொருள்கள் இருக்கலாம்.
You know any other meanings of vasa?
உங்களுக்கு ஏதாவது தெரியுமா வாச அப்படிங்கிறதுக்கான பொருள் சமஸ்கிருதத்துல?
Vasa means residence. It means fragrance.
வாச அப்படினா வந்து தங்கும் இடம், இன்னொரு அர்த்தம் நறுமணம் அப்படினா.
But here it means garments.
இங்க இருக்கிற அர்த்தம் என்ன அப்படினா துணிகள் அப்படினு.
Here's a word you all know, it comes in Tamil also, kanaka.
இது உங்களுக்கு தெரிந்த ஒரு வார்த்தை கனக.
Just kanaka, they pronounce with a g. Kanaka,
kanaka அப்படினா தங்கம் அப்படினு அர்த்தம்.
Kapisham,
kapisham மஞ்சள் நிறம்.
Oh, that's also Sanskrit. வைஜயந்தீம்,
வைஜயந்தீம் வைஜயந்தி என்ற பெயரை கொண்ட.
ச,
ச மற்றும்.
மாலம்,
மாலை.
ரந்த்ரான்,
ரந்த்ரான் துளைகளில்.
வேணோஹோ,
வேணோ புல்லாங்குழல்.
அத்ஹரா,
அத அவரது உதடுகளில்.
சுத்ஹயா,
சுத்ஹயா அந்த அமிர்தம்.
ஆபூரயன்,
ஆபூரயன் முழுமையாக கொடுக்கப்பட்டு.
கோபவிருந்தாஹி,
கோபர்களால்.
விருந்தா,
விருந்தா
அரண்யம்,
அரண்யம் விருந்தாரண்யம் என்னும் காட்டில்.
ஸ்வபத,
அவருடைய தாமரை திருவடிகளின் சின்னங்களால்.
ரமணம்,
கவர்ந்திருக்கிறார்.
பிராவிஷத்,
நுழைந்தார்.
கீதா,
கீதா பாடுவதால்.
கீர்த்திஹி,
அவருடைய புகழை.
Wearing a peacock feather ornament upon his head, blue karnikara flowers on his ears, a yellow garment as brilliant as gold, and the vijayanti garland, Lord Krishna exhibited his transcendental form as the greatest of dancers as he entered the forest of Vrindavan, beautifying it with the marks of his footprints. He filled the holes of his flute with the nectar of his lips, and the cowherd boys sang his glories. Purport. The gopis remembered all the transcendental qualities of Krishna mentioned in this verse. Krishna's artful way of dressing and the beautiful blue flowers placed over his ears excited the gopis' romantic desires, and as he poured the nectar of his lips into his flute, they simply lost themselves in ecstatic love for him.
மயிலறகை தன்னுடைய ஆபரணமாக தலையில் அணிந்து கொண்டு, நீல நிற கர்ணிகார பூக்களை தன்னுடைய காதுகளின் மேல் அணிந்து கொண்டு, மஞ்சள் நிற உடையை தங்கத்தை ஒட்ட ஒத்த மஞ்சள் நடை உரையும் மற்றும் வைஜயந்தி மாலையை அணிந்து கொண்டு, பகவான் கிருஷ்ணர் தன்னுடைய ஆன்மீக உடலை கொண்டு மிகப்பெரிய நாட்டியக்காரராக பிருந்தாவனம் என்னும் காட்டில் நுழைந்தார். அதனை தன்னுடைய தாமரை திருவடிகளின் சின்னங்களால் அழகுபடுத்தினார். அவருடைய புல்லாங்குழல் இசையால் எல்லோருடைய காது துளைகளையும் நிரப்பினார். அந்த அமிர்தம் என்ற அமிர்தத்தால் மற்றும் கோபர்கள் அவருடைய புகழை பாடினார்கள். பொருளுரை: கோபியர்கள் பகவான் கிருஷ்ணருடைய ஆன்மீக குணங்களை இந்த ஸ்லோகத்தில் கூறுகின்றனர். கிருஷ்ணருடைய கலைநயம் மிக்க உடையணிவும் மற்றும் அழகான நீல நிற பூக்களும் தன்னுடைய காதுகளின் மேல் அணிந்திருந்தது கோபியர்களுடைய காதல் எண்ணங்களை அதிகரித்தது. அவருடைய உதடுகளிலிருந்து வந்த அமிர்தமானது, தன்னுடைய புல்லாங்குழல் மூலமாக வந்த அமிர்தமானது அவர்களுக்கு ஆன்மீகமான காதலை அளித்தது. ஹரே
கிருஷ்ணா. This is a very well known verse among devotees who relish the pastimes of Krishna described in the 10th canto of Srimad Bhagavatam.
பக்தர்கள் யாரெல்லாம் ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய 10th காண்டத்தில் பகவானுடைய லீலைகளை ஆழ்ந்து அனுபவிக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லோருக்கும் இந்த ஸ்லோகம் அத்துப்படியாக தெரிந்திருக்கக்கூடிய ஒன்று.
It is from the famous chapter, the Venu Gita.
இது ரொம்பவும் பிரபலமான வேணு கீதா என்ற அத்தியாயத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது.
In which the young gopis in Vrindavan discuss the sound and effect of Krishna's celebrated flute.
இந்த அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணருடைய மிகவும் சிறந்ததாக கொண்டாடப்படும் புல்லாங்குழலினுடைய பெருமைகளை இளம் கோபியர்கள் புகழக்கூடியதாக அமைந்திருக்கிறது.
So before they describe about the flute, this is the beginning verse of that description.
அந்த மாதிரி தங்களுடைய விளக்கங்களை கொடுப்பதற்கான ஆரம்ப ஸ்லோகமாக இது அமைகிறது.
How the gopis saw Krishna entering the forest of Vrindavan.
எப்படி கிருஷ்ணர் பிருந்தாவனம் காட்டில் வந்து நுழைகிறார் அப்படின்றத கோபியர்கள் பார்த்தார்களோ அதை விளக்கக்கூடியதாக இந்த ஸ்லோகம் அமைந்துள்ளது.
Or it could be said that this verse was actually spoken by the gopis because the next verse begins with the word iti, which suggests that they were speaking this themselves.
இது கோபியர்களாலேயே பேசப்பட்ட ஸ்லோகமாகவும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஏனென்றால் அடுத்த ஸ்லோகம் இதி என்ற வார்த்தையால் சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவர்களுக்கு மத்தியில் அது பேசப்பட்டது இந்த ஸ்லோகம் அப்படின்னு புரிந்து கொள்ளலாம்.
The gopis found themselves in a very difficult situation.
கோபியர்கள் தங்களை வந்து கொஞ்சம் சிரமமான ஒரு சூழ்நிலையில் உணர்ந்தார்கள்.
As young married women, they naturally should not be interested in any other male except their husband.
அவர்களுடைய கணவர்களை தவிர வேற யார் மேலும் இளம் திருமணமான பெண்கள் வந்து ஆர்வம் கொள்ளக்கூடாது.
But they found themselves all irresistibly attracted to a young unmarried boy.
ஆனால் அவர்களால் வந்து தடுக்க முடியாத அளவில் ஒரு இளம் நபரால் வந்து கவர்ந்திழுக்கப்படுகிறார்கள்.
They shouldn't.
அவர்கள் அது மாதிரி அவங்க கவர்ந்திழுக்கப்படக்கூடாது.
But they couldn't stop themselves being attracted to Krishna.
ஆனால் அவங்களால் அந்த மாதிரி கவரப்படுறத வந்து தடுக்க முடியல.
And privately they would discuss among themselves.
ஆனால் அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு மத்தியிலே இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க.
It had to be kept a secret.
இது வந்து ஒரு ரகசியமாக வந்து பாதுகாக்கப்பட வேண்டியது.
Now it's a great dilemma for them.
இது வந்து ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு.
They don't want to be attracted to Krishna, but they do want to be attracted to Krishna.
அவர்கள் வந்து கிருஷ்ணரால் கவர்ந்திழுக்கப்படக்கூடாது, ஆனால் அவர்களுக்கு வந்து கிருஷ்ணரால் கவர்ந்திழுக்கப்படணும்ன்ற ஆசை இருக்கு.
Krishna, the very name gives the idea of akarsham, attraction.
கிருஷ்ணர் அப்படின்ற பெயரே வந்து ஆகர்ஷணா அப்படின்ற வார்த்தையிலேருந்து வரக்கூடியது. அந்த வார்த்தைக்கான அர்த்தம் வந்து கவரக்கூடியவர் அப்படின்னு.
Just as iron filings, they must be attracted to a magnet, which is called an akarshaka, because it attracts. So in the same way, the pure jiva in pure consciousness must be attracted to Krishna.
எப்படின்னா, ஒரு இரும்பு துகள்கள் எல்லாமே ஒரு காந்தத்தால் எப்படி கவர்ந்தெடுக்கப்படுவது இயற்கையானதோ, அதே போல் தூய ஜீவாத்மாக்கள் பகவான் கிருஷ்ணரின் பெயரில் கவர்ந்தெடுக்கப்படுவது இயற்கையாகவே நடக்க வேண்டிய ஒரு விஷயம்.
And it's very it's suitable for any young women living in Chennai or anywhere else nowadays to be attracted to Krishna.
யாரா இருந்தாலும், எந்த ஒரு பெண்மணியாக இருந்தாலும், அவங்க சென்னையில் இருக்கலாம், வேற ஏதாவது பகுதியில் கூட இருக்கலாம், அவங்க எல்லாருமே இயற்கையாக கிருஷ்ணரால் கவர்ந்திருக்கப்படலாம்.
If we find a young woman in Chennai says, I'm very attracted to Krishna, no one will blame her for that. Well, some people might do, but mostly not.
யாராவது ஒரு பெண்மணி சென்னையில் இருக்கக்கூடிய இளம் பெண்மணி கிருஷ்ணரை பார்த்தவுடனே எனக்கு வந்து கவர்ந்திருக்கப்படுறேன் அப்படின்னு சொன்னால் அவங்கள யாரும் நிந்திக்க கூடாது. யாராவது சில பேர் நிந்திக்கலாம்.
Someone may say, well, you should be attracted to Jesus.
சில பேர் சொல்லலாம், நீங்க வந்து இயேசுவால தான் வந்து கவர்ந்திருக்கப்படணும் அப்படின்னு.
But at least in Hindu society, they will not blame.
குறைந்தபட்சம் இந்து சமுதாயத்திலேயாவது அவங்க வந்து நிந்தனைக்கு உட்பட மாட்டாங்க.
Well, maybe even then, they may say, you should be following Murugan, something like this.
சில பேர் சொல்லலாம், நீங்க வந்து முருகனை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லலாம்.
But they won't think that it's something immoral.
அவங்க யாருமே இது நடத்திக்கிட்ட ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது.
If a young married woman says, I'm very attracted to the boy, who unmarried young boy living three houses away, that will not be accepted.
யாராவது ஒரு கல்யாணமான ஒரு பெண்மணி, எனக்கு வந்து மூணு வீடு தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இளம் பையன் மேலே கவர்ந்திருக்கப்படுறேன் அப்படின்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது.
That even though the effect of Kali Yuga is so strong, still it won't be accepted up to the present time. Maybe after 10 or 20 years it will become normal, but so far it's not socially acceptable.
Kali Yugam romba mosamana soolnilai nerungi kondirukkakoodi indha nilayilum kuda indha mariyana oru nigalvu moonu veettukku pakkathula irukkakoodi oru payanukku enakkum kavarchi erpattirukku appdin solradhu yetrukollapadadhu. ஒரு 10-20 வருஷத்துக்கு அப்புறம் வேணா இது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம்.
See, here we have very nice young boy smiling nicely.
இங்க வந்து ரொம்ப அழகான ஒரு இளம் பையன் வந்து நம்மளை பார்த்து சிரிக்கிறார்.
Young girls don't look at him.
அழகான இளம் பெண்கள் வந்து அந்த பையனை பார்த்து கவர்ச்சிக்கு உள்ளாகாதீங்க.
We are here to glorify young married girls having a socially absolutely unacceptable attraction to a young unmarried boy.
நாங்க இங்க வந்து எதை புகழறதுக்காக வந்திருக்கோம் அப்படினா, திருமணமான இளம் பெண்கள் திருமணமாகாத ஒரு இளம் பையன் மேல காதல் கொள்ள கூடிய ஒரு விஷயத்தை வந்து இங்க புகழ்வதற்காக வந்திருக்கோம்.
And they're saying, did you hear his flute?
நீங்க அவருடைய புல்லாங்குழல் இசை கேட்டிங்களா அப்படினு ஆச்சரியமா கேக்குறாங்க.
Peacock feather, oh, so nice.
அவருடைய மயிலிறகு ரொம்ப அழகா இருக்கு.
Yellow clothes,
அழகான மஞ்சள் பட்டாடை ரொம்ப அழகா இருக்கு.
Vrindavan is already so beautiful, but by the touch of his lotus feet it becomes so much more beautiful.
விருந்தாவனம் இயற்கையாகவே வந்து அழகான ஒரு பகுதி தான், ஆனா அவருடைய தாமரை திருவடி பட்ட உடனே இன்னும் அழகானதாக மாறிடுது.
So this is our religion.
இதுதான் நம்மளுடைய மதம்.
Glorifying the gopis for their love for Krishna.
கோபியர்களை தங்களுடைய கிருஷ்ணர் மீதான காதலுக்காக புகழ்வதுதான் நம்மளுடைய மதம்.
Rajakajit Rajavadhu Vargena Yakalpita Chaitanya Mahaprabhu glorified that the topmost mode of worship is that of the Vrajavadhu, the young married women of Vrindavan.
Chaitanya Mahaprabhu solrar uyaranda valibaattu murai edhenum onnu irukku appadina adu Vrindavanathil irundha ilam thirumanamana gopiyargal endha oru valibaattu murai pinpattanaangalo andha valibaattu murai dhaan appdin solrar.
If it's religion, இட்ஸ் ஓகே.
அது மதமாக இருந்தால் அது சரி.
இன் த நேம் ஆஃப் ரிலிஜன் பீப்புள் ஆர் கில்லிங் அனிமல்ஸ்.
இந்த மதத்தின் பேரில் வந்து மக்கள் எல்லாமே வந்து மிருகங்களை கொல்றாங்க.
தே ஆர் ரன்னிங் ஆன் ஃபயர்.
அவங்க நெருப்பில் ஓடுறாங்க.
தே மே ஃபாஸ்ட் டு டெத்.
அவங்க வந்து சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கிறாங்க.
So many things go on in the name of religion.
இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து மதம் அப்படிங்கற பேர்ல திரிஞ்சிட்டு இருக்கு.
Some people are preaching here in India this worship of Krishna is very bad. You should worship our Jesus. He's very moral. Your Krishna is very immoral.
இந்தியால வந்து என்ன பிரச்சாரம் செய்யப்படுது சில பேரால அப்படினா, நீங்க வந்து கிருஷ்ணரை வழிபடுவது தப்பானது, அது நடத்தை கட்ட ஒரு தனம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இயேசுவை தான் வணங்கணும், ஏன்னா அவர் தான் வந்து நடத்தைக்கு உட்பட்டவர், சரியான முறையில் நடத்தை உள்ளவர் அப்படின்னு
சொல்கிறாங்க. That sounds correct, does it not?
அது கேட்கறதுக்கு சரியாக நமக்கு தெரியுது இல்லையா?
What will you reply?
நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க இந்த மாதிரி அவங்க சொல்லும் பொழுது?
What will you say?
என்ன சொல்லுவீங்க அதுக்கு?
You say, yes, Krishna is dancing with the gopis. How do you know he's dancing with the gopis?
நாம என்ன கேட்கணும் அப்படினா, ஆமா கிருஷ்ணர் வந்து கோபியர்களோட நடனம் ஆடினார், ஆனா உங்களுக்கு அவர் கோபியர்களோட நடனம் ஆடினார்னு எப்படி தெரியும்?
It's described in your very own scripture.
இது வந்து உங்களுடைய சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு.
Here in Bhagavatam.
இது பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு.
That's true.
அது உண்மைதான்.
Who can deny?
அது வந்து நிராகரிக்க முடியாது உங்களால.
But we have at the beginning of Bhagavatam describing who is that person dancing with the gopis.
ana bhagavathinudaya aarambathila gopiyargaloda nadanam aadakudi andha navar yaar appdinu vilakkama vivarikkapadudhu.
Om namo bhagavate vasudevaya janmadyasya yathonvaya ditaratash charthes vabhignaswarat tene brahma hridaya adikavaye mohyanti yat suryaha Tejo vari mridang yata vinimayo yatra chi sargo mrsha dhamna svena sadani rasta kuha kang satyang parang dhimahi. So you know the translation?
Yeah, so should I translate Maharaj completely?
Which translation?
The entire thing.
Can be translated in various ways.
Enna mari idu mozhipeyarkalana palveru vidhangal indha slogatha mozhipeyarkala.
Janmarjya se yataha, the second statement of Brahma Sutras. Well, first of all, we have the first word is Om. Now, if we first word of Srimad Bhagavatam is Om. Now, to understand that, first that just this one syllable. Oh, actually, it's three syllables. Oh, Om. That you'll take millions of lifetimes.
In the Vedanta Sutra, the first Vishayam enna appadina Om appadinu varadhu. அது வந்து ஒரு வார்த்தை அப்படின்னு நினைக்கலாம் நீங்க, ஆனா வந்து ஓ அப்படின்னு வரும், மூணு வார்த்தைகளா சேர்ந்து வரும். ரெண்டாவது வந்து ஜென்மாதிஷ்ய யதஹா அப்படின்னு வர்றது ரெண்டாவது சூத்திரமா வருது வேதாந்த சூத்திரத்துல. இந்த ஓம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கே நீங்க பல்லாயிரக்கணக்கான வாழ்நாள்களும் வந்து பிறவிகளும் கடந்தாலும் உங்களால புரிஞ்சுக்கிறது கஷ்டம்.
And second word namaha, to understand this will take millions of lifetimes.
அதே மாதிரி namaha அப்படிங்கற வார்த்தையை எடுத்தீங்கனாலும் அதுவும் பல்லாயிரக்கணக்கான பிறவிகள் எடுத்தாலும் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது.
Bahunam janmanam ante gyanavam mam prapadyate vasudeva sarvamiti samahatma sudurlabha. After many lifetimes of gyan on the gyana marga, someone who becomes an actual gyani and bows down to Krishna.
பற்பல பிறவிகள் கடந்த பிறகு ஒரு உண்மையான ஞானியானவன் வாசுதேவனான கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் அப்படின்னு தெரிந்து கொண்டு அவரிடம் சரணடைகிறார்.
சமஹாத்மா சுதுர்லபஹ, not very common to have such a person.
அந்த மாதிரியான மகாத்மாவை பார்க்கிறது அரிதானது, சாதாரணமானது கிடையாது.
ஓம் நமோ பகவதே வாசுதே. எனிவே, we have to get back to Bahapiram verse. So we can, in the first verse of the Bhagavatam, we have in summary the whole nature of Godhead.
முதல் ஸ்லோகம் பாகவதத்தினுடைய முதல் ஸ்லோகம், இந்த ஸ்லோகத்துக்கு நம்ம வர வேண்டியது இருக்கு, அதனால முதல் ஸ்லோகமானது பகவான் அப்படின்ற தத்துவத்தை பத்தின முழுமையான ஒரு விளக்கம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு முதல் ஸ்லோகத்தில்.
And that Bhagavan is Krishna. Sa Bhagavan Swayam Krishna.
அந்த பகவான் யார் அப்படின்னா கிருஷ்ணர், சபகவான் ஸ்வயம் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லப்படுது.
And his avatars are described throughout Bhagavatam.
அவருடைய அவதாரங்கள் பாகவதம் முழுவதும் வந்து விளக்கப்பட்டிருக்கு.
So by the time we get to the 10th canto, we should be fixed in understanding Krishna's two Bhagavan Swayam. Krishna is the Supreme Personality of Godhead.
10th ஸ்கந்தத்துக்கு நாம வரதுக்குள்ள நாம என்ன ஒரு கருத்துக்கு வந்து வந்திருக்கணும் அப்படின்னா கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், அதாவது கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான் அப்படின்ற எண்ணத்துக்கு நம்ம வந்திருக்கணும்.
But if he is the super predominator, the lord of all the worlds, then why is he taking out cows and playing on a bamboo flute? It's not even a silver flute, it's a bamboo flute.
அவர் எல்லாரையும் கட்டுப்படுத்தக்கூடியவராகவும் எல்லா பிரபஞ்சங்களுக்கும் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய நபராக இருந்தா ஏன் சும்மா போய் மாடு மேய்ச்சிக்கிட்டு ஒரு மூங்கில்லான ஒரு புல்லாங்குழல் ஊதிக்கிட்டு இருக்கணும்? அது வந்து எதுவும் சில்வரால் ஆன புல்லாங்குழல், வெள்ளியால் ஆன ஒரு புல்லாங்குழல் கூட கிடையாது.
He's not even wearing any shoes.
அவர் வந்து எதுவும் காலணிகள் கூட அணியத்துக்கிற செருப்பு கூட போடுறது கிடையாது.
He's got a peacock feather in his hair. I mean, what is that?
தலையில என்ன வந்து மயிலிறகு வச்சிட்டு இருக்காரு, அதை பாக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு.
What is the reply? Can our brahmacharis tell us? They're studying all the Vedas. Why does he do that if he's God?
அதுக்கான பதில் என்ன? இங்க இருக்கக்கூடிய பிரம்மச்சாரிகள் வேதங்கள் படிக்கிறீங்க இல்லைங்களா, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுவீங்களா?
What's the answer?
அதற்கான பதில் என்ன?
He's doing it because he's God. He can do whatever he likes.
அது ஏன் அவர் செய்யறார் அப்படின்னா அவர் பகவான், அவர் என்ன நினைக்கிறார் அதை செய்யலாம்.
You can't tell him, you can't do that, you're God.
நாம சொல்ல முடியாது நீங்க அதை செய்யக்கூடாது, ஏன்னா நீங்க கடவுள்னு சொல்லக்கூடாது.
Actually in Vaikuntha he's God.
வைகுண்டத்தில் அவர் கடவுள் தான்.
In Vrindavan he's Krishna.
ஆனா விருந்தாவனத்தில் அவர் கிருஷ்ணர்.
In Vaikuntha Narayana, yeah, very proper, pakka. Pakva, we should say in Sanskrit.
வைகுண்டத்துல நாராயணர் வந்து ரொம்ப பக்காவா, அது சான்ஸ்கிரிட்ல சொல்லணும்னா பக்வம் அப்படின்னு சொல்லணும், அந்த மாதிரி இருக்கிறார் பகவானாவே.
But in Vrindavan, he's just enjoying.
ஆனா விருந்தாவனத்துல வெறும் அவர் அனுபவிக்க மட்டுமே செய்யறார்.
He is the supreme enjoyer.
அவர் உன்னதமான பரம அனுபவிப்பாளர்.
And what does he like to do?
அவர் என்ன, அவருக்கு என்ன விருப்பம், என்ன பண்ணணும்னு விருப்பப்படுறார்?
He likes to play a flute.
அவர் வந்து புல்லாங்குழல் இசைக்கணும்னு நினைக்கிறார்.
What is the flute for?
அந்த புல்லாங்குழல் எதற்காக இருக்கு?
Cowherd boys, they have flutes because in this way they entertain themselves and each other in the forest taking out the cows, and they call the, this way the cows also know to, they call the cows like this.
இந்த புல்லாங்குழல் இருக்குது எதுக்குன்னா, அந்த மாடு மேய்க்கிறவங்க எல்லாரும் புல்லாங்குழல் வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு பொழுது போகாத நேரத்தில் பொழுது போகிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் இந்த புல்லாங்குழல் இசையை வைத்து அவங்களுடைய மாடுகள் வந்து தங்கள்கிட்ட வர்றதுக்காக அந்த உபயோகப்படுத்துவாங்க.
So it's not only Krishna who has a flute, but all the cowherd boys with him have flutes.
வெறும் கிருஷ்ணர் கிட்ட மட்டும் புல்லாங்குழல் இருக்குன்னு நினைக்காதீங்க, அங்கே இருக்கக்கூடிய கோபர்கள் மாடு மேய்க்கக்கூடிய எல்லா பசங்ககிட்டையுமே வந்து புல்லாங்குழல் இருக்கு.
But particularly when we think of a flute player in Vrindavan, we think of Krishna.
ஆனா ஒரு முறையாக புல்லாங்குழல் இசைக்கக்கூடிய நபர் விருந்தாவனத்தில் யாராவது ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு நம்ம தேடி பார்த்தா அது கிருஷ்ணர் தான் நம்ம நினைவு கூறும்.
Once in Vrindavan at in Krishna Balaram temple, Srila Prabhupada was sitting in his room.
Srila Prabhupada
lying down in his room, he was, yeah.
Srila Prabhupada தன்னுடைய அறையில விருந்தாவனில் ஸ்ரீ கிருஷ்ண பலராம் கோயிலில் வந்து படுத்திருக்கிறார்.
The train sound is not nice like the flute sound. you don't laugh, wait, because it'll come in the middle of the talk.
Sure, Maharaj.
You have to control yourself.
Sure, Maharaj. இந்த train சத்தமானது புல்லாங்குழல் சத்தத்தை விட இனிமையானது கிடையாது.
You have to do some self control. So the sound from the guest house came, the sound, someone in the guest house was playing a flute.
விருந்தினர் மாளிகையில இருந்து யாரோ ஒருத்தர் புல்லாங்குழல் இசைக்கிறது பிரபுபாதர் கேட்டுச்சு.
And Srila Prabhupada told his servant, tell him to stop playing the flute.
ஸ்ரீல பிரபுபாதர் சொன்னார், அவர்கிட்ட போய் அந்த புல்லாங்குழல் இசைக்கிறத நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு
சொன்னார். ஸ்ரீல பிரபுபாதர் said there's only one flute player in Vrindavan and that is Krishna.
புல்லாங்குழல் இசைக்கக்கூடிய நபர் அப்படின்னு பிருந்தாவனில் யாராவது ஒருத்தர் இருக்காருன்னா அது ஒரே ஒரு கிருஷ்ணர் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு.
But actually from the descriptions of Shastra we know that the cowherd boys they all have flutes and they may put peacock feathers in their hair also.
ஆனால் நம்ம வந்து சாஸ்திரங்களை பார்க்கும்பொழுது மாடு மேய்க்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்கிட்டையும் வந்து புல்லாங்குழல் இருக்கிறது, மயிலரகு இருக்கிறது எல்லாமே சாதாரணமான விஷயம் தான்.
But when it's discussed here about peacock feather in their hair and playing a flute, it refers to Krishna.
ana inga idu sollapadum bolude mailaraga vechirukkar pullangol isekkar appdin sollumbodhu adu krishnara mattum dhan kurikkudhu.
Flute if well played sounds very pleasant, does it not?
Pullangol sariyana muraiyila isaikkapadum bodhu adu inimiyana oru isaiyaga irukum illaya.
It's a naturally pleasant sound if played properly.
சரியான முறையில் வந்து இசைக்கப்பட்டா இயற்கையாகவே அது இனிமையான ஒரு இசையா தான் இருக்கும்.
This electric guitar, no, that's not nice.
இந்த எலக்ட்ரிக் கிட்டார் மாதிரி வாத்தியங்களெல்லாம் வந்து அது நல்ல சத்தம் வரது இல்லை அதுல.
Or at least that heavy rock music, it's not good for the soul.
இந்த மோசமான ராக் மியூசிக்லாம் இருக்கு இசையெல்லாம் அதெல்லாமே வந்து ஆத்மாவுக்கு நல்லது கிடையாது.
What is Krishna's flute playing sound like?
கிருஷ்ணருடைய புல்லாங்குழல் இசை எப்படி இருக்கு?
Are we able to appreciate?
நமக்கு அவருடைய புல்லாங்குழல் இசையை வந்து ஏத்துக்கிட்டு அதை கொண்டாட முடியுதா நம்மளால?
How purified we have to be to be able to hear Krishna's flute playing and appreciate that.
நாம எந்த அளவுக்கு தூய்மை அடைந்த ஆத்மாக்களா இருந்தா கிருஷ்ணருடைய புல்லாங்குழல் இசையை கேட்பதற்கும் அதை புரிந்து கொண்டு பாராட்டுவதற்கும் ஒரு நபர்களாக இருப்போம்.
So actually I can say coming from the western countries that many people they're raised in a Christian background and they can't understand why should you worship a blue boy who plays a flute.
மேற்கத்திய நாடுகள்ல இருந்து வரக்கூடிய என்ன மாதிரி நபர்களுக்கு தெரியும், அந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்க ஏன் வந்து ஒரு நீல நிறத்தை இருக்கக்கூடிய ஒரு நபர், அதுவும் புல்லாங்குழல் இசைக்கக்கூடிய நபரை நீங்க ஏன் வந்து வழிபடணும் அப்படின்றது அவங்களுக்கு புரியறது இல்ல.
It takes great piety to be able to appreciate that.
இத வந்து புரிந்து கொண்டு அவரை பாராட்டணும் அப்படின்னா அதற்கு மிக சிறந்த புண்ணிய செயல்களை செஞ்சிருக்கணும்.
We find at the beginning of Bhagavatam that this Bhagavatam can be properly appreciated by those who are nirmatsaranam satam, those who are free of envy.
பாகவதத்தினுடைய ஆரம்பத்திலேயே பாகவதம் யாரால வந்து புரிந்து கொண்டு பாராட்ட முடியும் அவங்களால அப்படின்னா நிர்மத்சரானாம் சதாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பொறாமையற்றவர்களால் மட்டும்தான் அது சொல்ல முடியும் சொல்லப்படுது.
If in our heart we're thinking why should Krishna enjoy with beautiful girls, I should enjoy with beautiful girls, then we're envious of Krishna.
நம்ம இதயத்துல வந்து கிருஷ்ணர் ஏன் அழகான பெண்களோட ஆனந்தமா இருக்கணும், ஏன் நான் வந்து அழகான பெண்களோட ஆனந்தமா இருக்க கூடாதா அப்படின்னு நினைச்சோம்னா நமக்கு பொறாமை இருக்குன்னு அர்த்தம்.
Then that's in the, so the first verse is the description of Krishna. I didn't even give a translation of the first verse. I think most of you have some idea of that.
Na innum mudhal slogathinudaiya porul mulumayana moli peyarpo illa porul uriya kudukala enak therinj ellarkume ore alavukku vanda andha artham theriyum nenikiren.
In the second verse of Bhagavatam we have establishing that the Bhagavatam is vedyam vastavam atra vastu. This is the actual vedya, that is which is to be known in the Vedas.
ரெண்டாவது ஸ்லோகத்தில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா பாகவதத்தை வந்து நிலைநாட்டப்படுறது. அங்கே இந்த பாகவதம் தான் வேதத்தினுடைய கருப்பொருளாக இருக்குது, அதுதான் மூலம் சாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது.
But this cannot be understood simply by Sanskrit scholarship.
இது என்னமோ வந்து சமஸ்கிருத பண்டிதத்தால் மட்டுமே பாண்டியத்தால் மட்டும் நான் புரிந்து கொள்ள முடியாது.
It requires purity of heart.
இது இதயத்தினுடைய தூய்மையால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும்.
That's true for all Vedic study.
அது இது மட்டும் இல்லாமல் எல்லா வேத கல்விக்கும் பொருந்தும்.
The brahmacharis they have to follow so many rules, otherwise they can't be admitted to the Gurukulam.
இந்த பிரம்மச்சாரிகள் எல்லாருமே வந்து தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழணும், அப்படி இல்லை அப்படின்னா அவங்க குருகுலத்தில் வந்து அவங்களுக்கு நுழைவே கொடுக்கப்படுறது இல்லை.
It requires purity of behavior and purity of consciousness to be able to even begin to enter Vedic study.
நம்மளுடைய நடத்தையும் நம்மளுடைய உணர்வும் தூய்மையாக இருந்தால் மட்டுமே வேத கல்வியை படிப்பதற்கான நுழைவே நமக்கு கிடைக்கும்.
But in the third verse of Bhagavatam, we understand that it's being non-envious, that's a beginning, but to fully relish the Bhagavatam, one has to be rasika, one has to be a connoisseur of transcendental mellows, of rasa.
மூணாவது ஸ்லோகத்துக்கு நம்ம போகும்பொழுது ரெண்டாவது ஸ்லோகத்தில் பொறாமையற்றவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் மூணாவது ஸ்லோகத்தில் நாம் ஆன்மீக ரசங்களை ரசிக்கக்கூடிய உன்னத ரசிகனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது.
கிருஷ்ணா இஸ் வர்ஷிப்ட் பை எவ்ரி ஒன் இன் வேதிக் கல்ச்சர்.
கிருஷ்ணர் வேத கலாச்சாரத்திலிருந்து எல்லாராலையுமே வழிபடப்பட்டவர்.
வி டோன்ட் ஃபைண்ட் எனி ஒன் traditionally criticizing Krishna for stealing the gopis' clothes or any such thing. This criticism from within Hinduism didn't come until the British came and started criticizing.
Veda kalacharate pinbatra koodiya nabargal yaarume Krishna rendu gopiyargalude tunigala vandu thiridittu ponada nindikala. Indha nindanaiyanadu Hindu madathile eppo aarambamaachu appadina பிரிட்டிஷ் நபர்கள் இங்கே வந்து ஆண்டு அவங்க இதை இந்த நிந்தனையை ஆரம்பித்த அப்புறம் தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிச்சு.
No one thought to criticize.
யாருமே வந்து நிந்திக்கணும் அப்படின்ற எண்ணம் கூட அவங்களுக்கு கிடையாது.
Because they understand that Krishna and his relationship with the gopis is transcendental.
அவங்களுக்கு என்ன புரியும் அப்படின்னா கிருஷ்ணர் மற்றும் கோபியர்களோடு அவருக்கு இருக்கக்கூடிய இந்த ஆன்மீக உறவானது இந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்டது கிடையாது, அது ஆன்மீகமயமானது அப்படின்னு புரியும்.
இட்ஸ் பியூர், இட்ஸ் ஃப்ரீ ஃப்ரம் மண்டேன் லஸ்ட்.
இது தூய்மையானது மற்றும் பௌதீகமான காமத்திலிருந்து விடுபட்டது.
Not that everyone is a great scholar and has studied so many things, but it's an intrinsic understanding.
எல்லாருமே வந்து வேதத்தை படிச்சு பண்டிதனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா ஒரு ஆரம்ப நிலையில புரிதலே கூட இதுதான், யாரும் நிந்திக்க மாட்டாங்க.
But to properly be able to enter into this, one has to be completely free of envy.
இத சரியான முறையில் நாம புரிந்துகொள்ளணும் அப்படினா நாம முழுமையாக பொறாமையற்றவர்களாக மாறணும்.
Therefore nityam bhagavata sevaya, we should regularly serve the bhagavatas.
அதனால தான் சொல்லப்படுது நித்யம் பாகவத சேவையா அப்படினா ஒருத்தர் தினசரி பாகவதர்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு.
Bhagavata seva means we should go on regularly hearing the Bhagavatam.
Bhagavata seva appadina dinasari nama Bhagavata ketkaradhu onna.
And serving the Bhagavatas, the great devotees.
Uyarnda bhaktargalaga irakkudiya Bhagavadargalukku sevai seiyanam, idu rendavathu.
This will purify the heart.
Idu nam idayathai thoomai adaiyavikkum.
And then simply by hearing about how the gopis are glorifying Krishna, we'll also become attracted.
வெறுமனே கோபியர்கள் எப்படி கிருஷ்ணரை புகழ்றாங்க அப்படின்றத இந்த தூய்மை அடைந்த நிலையிலிருந்து நம்ம கேட்கப்படும் பொழுது நாமளும் கிருஷ்ணர் மேல கவர்ச்சி கொண்டவர்களாக மாறுவோம்.
Freedom from envy is required.
நமக்கு பொறாமையிலிருந்து விடுதலை அவசியம்.
This material world is characterized by envy, dvesha.
இந்த பௌதிக உலகமானது பொறாமையால தான் வந்து முழுமையாக கட்டமைக்கப்பட்டிருக்கு, அதாவது துவேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க.
As long as one has this dvesham, this inimical spirit within the heart, one cannot go to the spiritual world.
யாராவது ஒருத்தருக்கு இந்த துவேஷமானது இதயத்துக்குள்ள இருக்கு, அதாவது மற்றவர்கள் மேலான பொறாமை இருக்கு அப்படின்னா அவர்களால் ஆன்மீக உலகத்துக்கு போகவே முடியாது.
We hear about the six enemies.
நாம வந்து ஆறு விதமான எதிரிகளை பத்தி கேள்விப்படுறோம்.
காம, குரோத, லோப, மோஹ, மத, மத்சாரியா. So this மத்சாரியா, this enviousness, which translates into dvesha, bad feeling toward Krishna, toward others, that is the cause of all suffering.
இந்த ஆறுதல மாத்சரியம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பொறாமை தான் வந்து பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாக கிருஷ்ணர் மற்றும் மற்ற நபர்கள் மேலான கெட்ட எண்ணங்களை உருவாக்கி மொத்தமாக நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணம் அப்படின்னு ஒரு விதத்தை பார்த்தா இந்த பொறாமை தான்.
We talk about these six enemies, but they're all interlinked.
நாம் இந்த ஆறு எதிரிகளை பற்றி பேசுகிறோம், ஆனால் இந்த ஆறு எதிரிகளும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்குது.
Because we have a desire to enjoy, therefore we become envious of others.
நமக்கு அனுபவிக்கணும் அப்படிங்கற ஆசை இருக்கிறதுனால தான் மத்தவங்க மேல பொறாமை கொள்றோம்.
And because we're envious of Krishna, because we want to enjoy independently from him.
நாம எதனால இது வருது அப்படினா கிருஷ்ணர் கிட்ட இருந்து தனிப்பட்ட முறையில் நாம அனுபவிக்கணும் அப்படினா பொறாமை குணத்துல இருந்து வருது.
So in the Vaikuntha world is far, far above the land of envy.
Inda poramai konda nilathilirundhu Vaikuntha logamanadhu miga tholaivula irukku, romba romba tholaivula irukku.
And even above that is Vrindavan, Golok Vrindavan.
Andha Vaikunthathiyum daandi romba doorathil irukkiradhaan Golok Vrindavanam.
And the topmost devotees in Vrindavan are the gopis.
Andha Vrindavanathil irukkakoodiya Golok Vrindavanathil irukkakoodiyadhiley uyirndha bhaktargalaga koorapadakoodiyavargal gopiyargal.
So there's no possibility of any trace of envy in the gopis' hearts.
அதனால கோபியர்களுடைய இதயத்துல பொறாமை அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு துளி அளவும் இருக்கவே இருக்காது அவங்க கிட்ட.
Right? You all understand that?
எல்லாருக்கும் புரியுதா இது?
Well, I see in this verse that we're reading, Baha Piram Nata, the gopis have envy of two entities, not just one. They're envious of two types, two people.
In the slogathula gopiyargalukku rendu vishayathu mela rendu vishayangal mela vandu poramai irukku.
Can you think what they are?
Yaarukavathu adu enna nu theriyuda?
Baha piram natavaravapu karniyo karnikaram vibradvasa kanaka kapisha வைஜயந்திம் ஷமாலம் ரந்திரான் வேணுர் அதர சுதயா புரையன் கோபவிருந்தர் விருந்தாரண்யம் ஸ்வபத ரமணம் பிராவிஷத் கீத கீர்த்திஹி. So what have we got here? We've got the peacock feather.
இதில் என்ன இருக்கு? மயிலிறகு இருக்கு.
Gopis are envious of the peacock feather.
கோபியர்களுக்கு மயிலிறகு மேலே ஏதாவது பொறாமை இருக்கா?
How can you be envious of a peacock feather?
எப்படி ஒருத்தருக்கு மயிலருக்கு மேல பொறாம இருக்க முடியும்?
What are the gopis envious of? They're envious of the flute, because adhara sudha, the nectar of the flute, the gopis are thinking that's meant for us, the nectar of Krishna's lips, that's meant for us, he should kiss us, but he's putting the nectar in the flute. We'll find this discussed in Chaitanya Charitamrita.
அவர்களுக்கு புல்லாங்குழல் மேல தான் வந்து பொறாமை. ஏன்னா அதரசுதயா அப்படின்னு சொல்லப்படுது, அதாவது பகவானுடைய உதட்டில் இருக்கக்கூடிய அமிர்தமானது கோபியர்களுக்கானது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அதை வச்சு கிருஷ்ணர் எங்களை தான் வந்து முத்தமிடணுமே தவிர அந்த புல்லாங்குழலில் வந்து அந்த உதட்டில் இருக்கக்கூடிய அமிர்தத்தை கொடுக்கிறாரு அப்படின்னு இது சைதன்ய சரிதாமிரத்தில் பின்னால் இன்னும் விளக்கமாகவும் விளக்கப்படும்.
And in this chapter of Bhagavatam also.
இந்த பாகவதத்தினுடைய இந்த அத்தியாயத்திலும் இன்னும் விளக்கமாக இது விளக்கப்படும்.
What is this flute? It's just some dry bamboo. There's no ras in it.
அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த புல்லாங்குழல் என்னது, வெறுமனே வந்து காஞ்சி போன ஒரு பூங்கில், அதில் ஒரு ரசமும் கிடையாது.
So rasa means juice. There's no juice. It's dried up.
ரசம் அப்படின்னா சாறு, அதில் எந்த ஒரு சாரும் கிடையாது, எல்லாமே வந்து காஞ்சி போயிருக்கு.
Just a dry piece of wood.
ரொம்ப காஞ்சி போன ஒரு கட்டை அது.
But it's getting the nectar of Krishna's lips, which is meant for us, the gopis are thinking.
எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அவருடைய உதட்டில் இருக்கக்கூடிய அமிர்தமானது அந்த மூங்கலுக்கு கொடுக்கப்படுது, அது எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியது அப்படின்னு கோபியர்கள் நினைக்கிறாங்க.
So they're envious.
அவர்கள் வந்து பொறாமை உள்ளவர்களா இருக்கிறாங்க இல்லையா.
Krishna is openly kissing the flute, but if we want to kiss him, we have to hide away. If we can't kiss him openly, publicly.
புல்லாங்குழல வந்து கிருஷ்ணர் வந்து எல்லாருக்கும் தெரியும்படி வந்து முத்தமிடுறார். ஆனா நம்ம அவரை வந்து முத்தமிடணும் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் மாதிரி செய்ய முடியாது.
Sudaya Purayan Gopavrindaya, they're also envious of the cowherd boys.
அவர்களுக்கு பொறாம இன்னொரு நபர்கள் மேல இருக்கு. யார் மேலனா கோபர்கள் மேல.
They can go in the forest with Krishna all day and we're left behind here.
அவங்க காட்டுல வந்து நாள் முழுசும் கிருஷ்ணரோடயே இருக்கலாம். ஆனா எங்களுடைய நிலைமை பாருங்க, நாங்க இங்க இருக்கிறோம் அப்படின்னு.
They play with Krishna, they fight with Krishna, they eat with Krishna, they joke with Krishna. We can't do this.
அவர்கள் வந்து கிருஷ்ணரோட விளையாடுறாங்க, சண்டை போடுறாங்க, சாப்பிடுறாங்க, நகைச்சுவையா விளையாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நான் வந்து அவங்களால பண்ண முடியுது, எங்களால இது பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறாங்க.
So there's a tinge of transcendental envy.
அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு துளி அளவு ஆன்மீக பொறாமை அங்க இருக்கு.
How can envy be transcendental?
பொறாமை எப்படி ஆன்மீகமயமானதா இருக்க முடியும்?
Who can explain?
யார் இதை விளக்க முடியும்?
I don't think so. I don't think it's not explainable.
யாரும் இத விளக்கவே முடியாது. இது வந்து விளக்க முடியாத ஒரு விஷயம்.
This is on the platform of transcendental love.
இது ஆன்மீக அன்பு அப்படிங்கற தளத்துல இருக்கு.
In love nothing makes sense.
காதல்ல எந்த ஒரு விஷயமே நமக்கு புலப்படாது.
That's true in this world and it's true in the spiritual world also.
இந்த உலகத்திலையும் சரி அந்த உலகத்திலையும் சரி ரெண்டுமே ரெண்டு உலகத்திலையும் இது உண்மைதான். காதல் எதுவுமே வந்து நமக்கு புரிய வைக்காது.
The man, he works hard all day and he comes home and the wife scolds him. Nice.
ஒரு நபரானவர் வந்து வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வருவாரு. வந்த உடனே தன்னுடைய மனைவி வந்து நல்லா திட்டிட்டு இருப்பாரு. அந்த ஆள் வந்து சிரிச்சு மாறி இழிச்சு வாய் வச்சுட்டு இருப்பாரு.
There are so many dramas showing love.
நிறைய நாடகங்கள் வந்து இந்த காதலை பத்தி காமிக்குது.
Nowadays there are soaps. They're called soaps, right? In Tamil it's called soaps.
நிறைய இப்பெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய தொடர்கள், மெகா தொடர்கள் எல்லாம் வந்துருச்சு இந்த காதலை காமிக்கிறதுக்கு.
We have also Nala Damayanti.
நமக்கு நலதமயந்தி கதை இருக்கு.
We have in Kalidas the that Naladamayanti, that's there also. We I'm just saying the Madhava Malati we have in the Abhigya Shakuntala, where Shakuntala and Dushmanta, it's all from Shastra. It's love stories.
மாதவா அந்த ஒரு கதையும் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து சாகுந்தலாவுடைய கதை, துஷ்யந்தன் அந்த கதையும் இருக்கு. இது எல்லாமே சாஸ்திரத்தில் இருக்கிறது தான்.
In English language there's Romeo and Juliet.
ஆங்கிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரோமியோ ஜூலியட் இருக்கு.
It's more or less the same old story. A young boy falls in love and then so many adventures, but what holds it all together is love.
அதே கதை தான். என்னன்னா ஒரு ஒரு பையன் ஒரு பொண்ணு மேல காதல் கொள்வாரு, அதுக்காக பல்வேறு சாகசங்களை பண்ணுவாரு, கடைசியில அவங்க ரெண்டு பேரும் ஒட்ட வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா காதல், அவ்வளவுதான்.
Why? Why?
ஏன்? ஏன்?
It's non-explainable.
ஏன்னா இதை விளக்கவே முடியாது நம்மளால.
You can attempt some explanation.
நீங்க வந்து இதை விளக்கறதுக்கு முயற்சி செய்யலாம்.
But on the platform of love you don't want explanations.
ana kaadal abindra tarathla pathinga abindna ungalku vilakangale vandu thevapadadu.
At least you don't want mechanistic explanations.
Yendrathanamana vilakangalum avanga vandu yetrukolapadradilla.
In the nerve cells in the brain gave a message to the eyebrow to go up and then I within entered on my eye and then that went in my brain and I fainted.
யாராவது
when the woman's eyebrow went up and then there's light, I saw the light impression on my retina, came in the brain, got turned upside down and turned up the right way, hit my neurons and I fainted.
யாராவது ஒருத்தர் வந்து இதற்கு இயந்திரத்தனமாக விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னா, என்னுடைய மூளைக்குள்ளே இருக்கக்கூடிய நரம்புகளில் ஒரு பெண்ணை பார்த்த உடனே என் கண்ணு மேலே இருக்கக்கூடிய புருவம் தூக்கணும், அந்த பெண்ணுடைய அழகான உருவம் என்னுடைய கண்ணில் ஒளி அப்படின்ற வழியில் வந்து உள்ளே இருக்கக்கூடிய கருவிழிக்குள்ளே போய் மறுபடியும் அதை உள்ள மூளையில் இருக்கக்கூடிய நரம்பு பகுதிக்கு அனுப்பிச்சு அந்த மூளை போய் இப்போ வந்து அந்த பெண்ணு மேலே கவர்ச்சி ஏற்படணும் அப்படின்னா யாராவது சொன்னால் அது ஏற்றுக்க
மாட்டோம். We don't want any such explanation.
இந்த மாதிரி விளக்கங்கள்லாம் நமக்கு தேவையே இல்லை.
That's why we have in 9 cantos of Bhagavatam all the explanations why Krishna is God.
அதனால தான் நமக்கு ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய 9 ஸ்கந்தங்கள்லயும் கிருஷ்ணர் ஏன் கடவுள் அப்படின்றது விளக்கப்படுது.
And now you enter Vrindavan and forget that he's God.
ஆனா அவர் விருந்தாவனத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே அவர் கடவுள்ன்றது மறந்துறோம்.
Or even we know he's God but so what?
அவர் கடவுள் அப்படினு நமக்கு தெரிஞ்சா கூட இருந்தா என்ன அப்படினு கேக்குறோம்.
Yashoda Mai, actually your son is Narayana. Yeah, but he's naughty. I have to beat him with a stick.
Yashoda Amma, avangalukku therinjirukalam enoda magan Narayana appadina thappu panna adikka dhaan seiyanum kadamba eduthu adikka dhaan adikkanum appdi nenikiraanga Yashoda Amma.
Gopis they say, yeah, he's Bhagavan, but we don't care about him being Bhagavan. We just want to kiss him, that's all.
Gopiyargal enna nenikiraanga avaru Bhagavana irukatum irundha engalukku enna நாங்க அவரும் முத்தம் பண்ண அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க.
They know he's Bhagavan but it's just a joke for them.
அவங்களுக்கு பகவான் தெரியும் கிருஷ்ணர், ஆனா அது வந்து அவங்களுக்கு ஒரு நகைச்சுவையா இருக்கு அவ்வளவுதான்.
And say you see Krishna you're always feeding the monkeys, you're always with monkeys. See when you were with Ram you were with monkeys and now you're with monkeys and you're just another monkey. They joke with him.
எப்படி வந்து அவங்களை கிண்டல் அடிச்சு பேசிப்பாங்க அப்படினா கிருஷ்ணர் எப்போ பார்த்தாலும் குரங்குகளோடு இருக்கும்பொழுது இவங்க பார்த்து சொல்கிறாங்க, ராம அவதாரத்துலையும் குரங்குகளோடு தான் இருந்த, இந்த அவதாரத்துலையும் குரங்குகளோடு தான் இருக்க, நீ குரங்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சுப்பாங்க.
You should all distribute sets of Bhagavatam.
நீங்கள் எல்லாருமே இந்த பாகவதத்தினுடைய மொத்த செட்டை தான் வந்து நீங்கள் விநியோகிக்கணும்.
Let everyone read Bhagavatam.
எல்லாரும் இந்த பாகவதத்தை படிக்கட்டும்.
Let them read through all the Bhagavatam.
பாகவதத்தினுடைய எல்லா பகுதிகளையும் வந்து அவங்க படிக்கட்டும்.
And find out that the ultimate object of worship and love is a dissolute cowherd boy who doesn't wear shoes and plays a flute.
இதெல்லாம் படிச்ச அப்புறம் அவங்க தெரிஞ்சிட்டோம் நம்மளுடைய அன்புக்கு பாத்திரமாக இருக்க வேண்டியவர், நம்ம வழிபாட்டுக்கு பாத்திரமாக இருக்க வேண்டியவர் யார் அப்படின்னா, எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் இல்லாத மாடு மேய்க்கக்கூடிய ஒரு நபர், புல்லாங்குழல் இசைக்கக்கூடிய ஒரு நபர், காலில் செருப்பு கூட போடாத ஒரு நபர் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம்.
Did you understand?
புரிஞ்சதா உங்களுக்கு?
If you understand, then you didn't understand.
உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியல அப்படின்னு அர்த்தம்.
If you think it's something to understand, then you can't understand it.
இது நமக்கு புரிய வேண்டிய விஷயம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா புரியல அப்படின்னு அர்த்தம்.
Krita punya punjaha, this Srila Prabhupada used to quote, the cowherd boys can play with Krishna because they have heaps of pious activities.
Srila Prabhupada solluvar gopargal krishnaroda vilayadalam ena avangalukku kuviyal kuviyala punyam panni vechirukanga avanga appdi
solluvar. The gopis are not studying veda and vedanta.
Avanga edhum vandu vedangalo vedangalo padikkala.
If when Krishna tries to teach them Jnana Yoga, he says, actually I'm not separated from you because I'm in everyone's heart.
அவர் எப்பவுமே வந்து ஞான யோகத்தை கோபர்களுக்கு சொல்லி தரல, நான் உங்க கிட்ட இருந்து விடுபட்டதுக்கு கிடையாது, நான் எல்லாருடைய இதயத்திலும் இருக்கிறேன்
அப்படின்லாம். Well, we already know that.
அவங்க சொல்றாங்க எங்களுக்கு இதெல்லாம் நல்லாவே தெரியும் முன்னாடி அப்படின்னு.
நகலு கோபிகா நந்தனோ பவான், you're not பவான், oh you're a very great person but you're not just the son of Yashoda.
நீங்க வந்து உங்களை பயந்து வழிபட வேண்டிய ஒரு நபர் மட்டும் இல்ல, நீங்க நந்த மகாராஜோட கோபியருடைய வந்து மகனும் கிடையாது, யசோதையோட மகனும் கிடையாது.
அகில தேஹனம் what is it, antaratmadrik, he's the seer within every embodied living being.
அவர் வெறுமனே வந்து இது மட்டும் கிடையாது, எல்லாருடைய இதயத்திலும் வாழக்கூடிய எல்லாருடைய இதயத்திலும் இருக்கிறார் அவர்.
But that's not what attracts them to Krishna.
ஆனா இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்கள வந்து கவர்ச்சி பெற வைக்கல கிருஷ்ணன் மேல.
These are very high precious topics Chaitanya Mahaprabhu introduced us to.
இதெல்லாம் ரொம்பவும் வந்து மதிக்கவே முடியாத அளவுக்கு உயர்ந்த தலைப்புகள். இது எல்லாமே சைதன்ய மகாபிரபு தான் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
Can be understood by persons who are free from envy.
இதெல்லாமே யார் பொறாமை அற்றவர்களோ அவர்களால் புரிஞ்சு கொள்ள முடியும்.
When one is free from envy, then he stops trying to understand and just loves Krishna.
யாராவது ஒருத்தர் வந்து பொறாமையிலிருந்து விடுபட்டாங்க அப்படின்னா அவங்க கிருஷ்ணரை புரிந்து கொள்வதில் நிறுத்திட்டு அவர் மேல அன்பு செலுத்துறதுக்கு ஆரம்பிப்பாங்க.
So you can all become gopis.
நீங்க எல்லாரும் கோபியர்களா மாறலாம்.
Or as Chaitanya Mahaprabhu taught us, Gopi Bhartur Pada Kamalayo Dasudasanudasaha. It is better to aspire to be the servant of the servant of the servant of the servant of Krishna, who is the lover, the husband of the gopis.
இல்லைனா சைதன்ய மகாபிரபுக்கு நமக்கு சொல்லி கொடுத்த மாதிரி கோபியர்களோட யார் வந்து கோபி பர்து பதக்கமல யார் வந்து கோபியர்களுடைய கணவனுக்கு தாசனாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தாசனுக்கு 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 தாசனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தர.
ஹரே கிருஷ்ணன்
ஹரே கிருஷ்ணன்
வஞ்சா கல்பதருபேஷ்சா கிருபா சிந்துபேவச்சா பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமஹ தந்தை நிதாய சுனகம் பதயோ நிபத்த கிருத்வா சகா குஷதம் ஏதத் அஹம் ப்ரவீமி ஹே சாதவ சகல ஏவ விஹாய துராத் கௌரங்க சந்திர சரணே குருதானு ராகஹ பரிவதது ஜனோ யதா ததா வா நனு முகரோ நபயம் விசாரயாமஹ ஹரி ரசமதிரா மதாதி மதா புவி விலுடாம நடாம நிர்விஷாம ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா 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 ஹரி 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 ராம 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 ஹரி ஹரி.